இன்று நாம் இயேசு போதித்த அனைத்தை குறித்து நம்முடைய தியானத்தை தொடர்கிறோம். இயேசு தம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் போதித்த காரியங்களை நாம் சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இதைதான் ஆண்டவர் கூறியிருந்தார். அவர் கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் நாம் பிறருக்கு சென்று பிரசங்கித்து கை கொள்ள உபதேசிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு தம்முடைய வாழ்க்கையினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் என்ன கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் மத்தேயுவின் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு அவர் கட்டளையிட்ட சகலவற்றையும் தாங்களும் கை கொண்டு பிறரும் கை கொள்ளும்படிக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது உங்களுடைய இயேசு பிரசங்கித்த ஒவ்வொன்றையும் செய்வதற்கும் இயேசு கற்பித்த ஒவ்வொன்றையும் பிறர் செய்யும்படிக்கு அவர்களுக்கு உபதேசிப்பது உங்களுடைய வாஞ்சியா இருக்குமானால், இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட நீங்கள் சுவிசேஷத்தை வாசித்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையையும் அவருடைய உபதேசத்தையும் படிக்கும் போது நீங்கள் பிற கிறிஸ்தவர்களோடு கூட ஆண்டவர் இல்லாத வண்ணத்திலே விசேஷித்த விதமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் நான் கட்டளையிட்டவைகளை நீங்கள் கை கொண்டு நான் கட்டளையிட்டவர்களை பிறரும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மத்தேயு சுவிசேஷத்தின் இந்த கடைசி வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கடந்த சில வாரங்களாக இந்த அடிப்படையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். பிசாசுகளின் தலைவனுடைய வல்லமையை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்று பரிசேயர்கள் இயேசுவை குறித்து சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்றிருக்கிறார். இங்கு மிக முக்கியமான ஒரு நியமத்தை கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவோடு கூட இருக்கிறவன் யார், இயேசுவோடு கூட இல்லாதவன் யார்? மத்தேயு 12:30 என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறார். லூக்கா 9:10 நாம் பார்க்கும்போது இயேசு இந்த இடத்தில் கூறியதற்கு எதிர்மாறாக இருப்பதை போன்று நாம் பார்க்கலாம். தங்களை பின்பற்றவில்லை என்று சீஷர்கள் ஒரு சிலரை பற்றி கூறின போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார். இயேசு இங்கு கூறிய காரியம் வித்தியாசமாக இருப்பதை போன்று காட்சி அளிக்கிறது. லூக்கா 9:10 ஒரு சில ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் பிசாசுகளை துரத்துகிறார்கள், ஆனால் தங்களை பின்பற்றவில்லை. இயேசு சொன்னார், அவர்களை தடுக்காதிருங்கள், அவர்களை பின்பற்ற வேண்டாம், அவர்களை தடுக்கவும் வேண்டாம். ஏனென்றால் அவன் சிஷ்யத்துவத்தை குறித்து பிரசங்கிக்காவிட்டாலும் அவன் பிசாசனை துரத்தினால் பரவாயில்லை, நமக்கு விரோதியா இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். லூக்கா 9:50 பார்க்கிறோம், நமக்கு விரோதியா இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான், என்னோடு கூட இராதவன் எனக்கு எதிரியா இருக்கிறான் என்ற வார்த்தைக்கு இது எதிர்ப்பதம் போல தோன்றுகிறது. இப்படிப்பட்ட இரண்டு நேர் எதிர்மாறான வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இரண்டு வசனமும் உண்மை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார்? லூக்கா 9:50 பாருங்கள். லூக்கா 9:49 ஒரு சிஷ்யர் சொல்கிறார், நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பிசாசு துரத்துகிற ஒரு மனிதனை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அந்த மனிதனை நாங்கள் தடுக்க பார்த்தோம். ஏனென்றால் எங்களோடு கூட உண்மை பின்பற்றவில்லையே. மற்ற வார்த்தைகள் சொன்ன வேண்டும் என்றால் அவருடைய உலகத்தை பார்த்தால் பிசாசு துரத்துவதை குறித்துதான் இருக்கிறது, அவன் சிஷ்யத்துவத்தை குறித்து பிரசங்கிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சுற்றித் திரிந்து பிசாசுகளை மட்டும் துரத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஜனங்களை இயேசுனுடைய சீஷர்கள் ஆக்கும்படிக்கு அவர்கள் முயற்சிக்கிறதில்லை. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், அவர்களை தடுக்காதிருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு விரோதியாக இராதவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறான். மற்ற வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அவன் உங்களுக்கு விரோதியா இல்லையே, உங்களுக்கு விரோதமாய் அவன் பேசவில்லையே. அவன் பிசாசுகளை துரத்தி ஒரு சில ஊழியத்தை செய்கிறான், அவனை தனியே விட்டுவிடுங்கள். ஆகவே இங்கு உள்ள நியமம் என்னவென்றால் அவனை தடுக்கவும் வேண்டாம், அவனோடு கூட சேர்ந்து கொள்ளவும் வேண்டாம் என்பதுதான். இதை நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அவர் நீங்களும் அவனோடு கூட சேர்ந்து அவன் செய்கிறதை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. இல்லை, அவனை தனியே விட்டு விடுங்கள், அவன் தன்னுடைய வேலையை செய்யட்டும், ஆனால் நீங்களோ நீங்கள் அழைக்கப்பட்ட சிஷ்யத்துவ பணியை செய்யுங்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் அப்படி செய்வோமானால் அந்த வேலையானது நீர்த்து போய்விடும். கலப்படமாகிவிடும். நீங்கள் சீஷர்களாக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் அதிலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும். ஆனால் பிசாசுகளை துரத்துகிறவர்களை நாம் தடுக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறதோ இல்லை. இறுதியிலே ஆண்டவர் சீஷர்களை தான் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய சீஷர்களுக்கு மத்தேயு 28 அதிகாரத்திலே 18-20 வசனங்களிலே அவர் கொடுத்த அந்த பிரதான கட்டளை அதுதான். ஆனால் இந்த சம்பவமானது இந்த பிரதான கட்டளைக்கும் பல நாட்களுக்கு முன்பு நடந்தது. இது பெந்தேகோஸ்து நாளுக்கும் பல நாட்களுக்கு முன்பு நடந்தது. அப்பொழுது சீஷர்களை உருவாக்கும்படிக்கு பிரதான கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த நாட்களில் பிசாசுகளை ஜனங்கள் துரத்திக் கொண்டிருந்தால் இது பரவாயில்லை. இயேசுவோடும் கூட அவருடைய சீஷர்களோடு கூட அவர்கள் சேராமல் இருந்தது பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கோ சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது. இதை செய்கிற ஜனங்களை நாம் தடுக்காத அந்த நியமத்தை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் அந்த நபர் தேவனுடைய முழு நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார் என்று நாம் சொல்கிறதில்லை. பிசாசை துரத்தி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவனை ஆண்டவருடைய சீஷனாக நிறுத்துவதுதான் தேவனுடைய பூரண நோக்கமாக இருக்கிறது. இது செய்யப்படவில்லை என்றால் நாம் அவனை தடுக்கிறதில்லை. ஆனால் சபையினுடைய நோக்கம் அழைப்பு அது கிடையாது என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் நாம் இதை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். ஆகவே நாம் சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது சில காரியங்களை இயேசு அனுமதித்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக தசமபாகத்தை கொடுப்பதை அவர் அனுமதித்தார். தொழுநோயாளிகள் ஆசாரியர்களுக்கு சென்று தங்களை காண்பிக்கும்படி அவர் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யமான ஒரு இளம் வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டபொழுது, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே ஒருவன் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? 10 கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களா? ஆனால் இயேசுவோ அதை தான் சொன்னார். மார்க்கு 10 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அநேக உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கை காலம் இன்னும் துவங்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது பெந்தேகோஸ்தே நாளிலே தான் ஆரம்பமானது. அதுவரைக்கும் சிஷ்யத்துவத்திலே ஆர்வம் இல்லாதபடிக்கு பிசாசுகளை துரத்துவதில் மட்டும் ஆர்வம் உள்ளவனை நீங்கள் தடுக்க வேண்டாம். இப்பொழுது சீஷர்களை உருவாக்கும்படி நாம் அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதுதான் பிரதான கட்டுப்புறையாக இருக்கிறது. மத்தேயு 12:30 வசனத்திலே இந்த தொடர்போடு கூட சொல்கிறார், என்னோடு கூட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு சொல்கிறார். இயேசுவை பின்பற்றி சபையை கட்டக்கூடிய இந்த விஷயத்திலே அவரை பின்பற்றுவதில் முழு இருதயமாய் நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அவருக்கு விரோதியாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நிச்சயமாக இயேசுவுக்கு விரோதியாய் இருக்கிறார்கள். ஆண்டவரோடு கூட அவர்களுக்கு எந்த தொடர்பும் உண்டு என்று கூட அவர்கள் சொல்வது கிடையாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவருக்குடையவன், ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்கிறவன், அவன் சேர்க்காத பொழுது ஆண்டவருடைய பணிக்கு அவன் தடை செய்கிறான். உதாரணமாக ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே 20 வேலையாட்கள் இருக்கிறார்கள். அங்கு 10 பேர் கடினமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் மற்ற 10 பேர் அவர்கள் அங்கு ஒன்றும் செய்யாமல் இருந்து அரட்டை அடித்துக்கொண்டு பேசிக்கொண்டு வேலை செய்கிற மற்றவர்களையும் இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த தீங்கும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களா? அவர்கள் மிகப்பெரிய தீங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டட வேலைக்கு அவர்கள் இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேலை செய்வர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு இவர்களுடைய நேரத்தையும் விரயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இல்லாத இருந்திருந்தால் அந்த 10 பேர் இன்னும் அதிகமாக வேலை செய்திருப்பார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், என்னோடு கூட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்பதற்கான ஒரு உதாரணம். நீங்கள் வயலில் இருந்து நீங்கள் அறுவடையை நீங்கள் சேர்க்கிறீர்கள். அநேக ஜனங்கள் ஒன்றும் செய்யாமல் அங்கு நின்று கொண்டு மற்றவர்களுடைய வழியிலே இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தடை செய்கிறார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு இடையூறு சிதறி போகிறது. இப்படிப்பட்ட உதாரணங்கள் இயேசுவை பின்பற்றுவது குறித்து நீங்கள் மறந்து போகுங்கள். பரலோகத்துக்கு மட்டும் செல்ல வேண்டும், சென்று விட வேண்டும் என்று எண்ணம் உடையவர்களை சேர்ப்பதில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஏழு பில்லியன் ஜனங்களிலே தாங்கள் மறுத்துவிட பரலோகத்துக்கு சென்று விட வேண்டும் என்று விரும்பாத நபர்கள் யாராவது இருப்பார்களா? அந்த ஒரு காரணத்திற்காக தான் ஜனங்கள் வருவார்கள் என்றால் எனக்கு விருப்பமே இல்லை.
Selfishness. These are sins of attitude. Now, is the blasphemy against the Holy Spirit a sin of an action, or a sin of an attitude? I believe it's a sin of an attitude because that's what these Pharisees were demonstrating here.
நாம் பிரசங்கிக்கக்கூடிய
against the Holy Spirit, and it need not be just.
இப்படிப்பட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் மெய்யாகவே தேவனுடைய பணியை செய்திருக்கிறார்கள். நீங்கள் இன்று அதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். நிச்சயமாக பார்ப்பதற்கு மிகவும் சிறிதாக
இருக்கிறோம்.
இந்த உலகத்திலே அவர்கள் எண்ணிக்கையை வலியுறுத்துகிறார்கள். செலவு எதை காட்டுகிறது, எவ்வளவு லாபம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் பார்க்கும். ஒரு கிறிஸ்தவ சபையும் இப்படிப்பட்ட அவர் எதிர்பார்ப்பது தரம். எப்பொழுதெல்லாம் பெரிய எண்ணிக்கையை பார்த்தாலோ அவர்களை பார்த்து திரும்பி லூக்கா பதினால் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனாவது சகோதரியாவது வெறுக்காவிட்டால் நீங்கள் என்னை பின்பற்ற முடியாது என்று சொன்னார். பெரும் கூட்டத்தை பார்த்து எந்த பிரசங்கியாராவது பிரசங்கிப்பார்களா? முயல் குட்டிகளை நான் பெற்றேன் என்று சொன்னதான், ஒரே ஒரு குட்டி தான் போட்டேன், ஆனால் அது ஒரு சிங்கம் என்றது. இதுதான் வித்தியாசம். நாம் முயல் குட்டியாக சேர்த்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்மிடத்தில் சில சிங்க நாம் சென்று விட வேண்டும் என்ற நோக்கமுடையவர்களாக இருக்கிறார். தாங்கள் மறுக்கும் பொழுது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தால் மாத்திரம் போதும், நான் எங்கு செல்கிறேன் என்ற நிச்சயம் உடையவனாய் இருப்பதாகும். ஆகவே என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அவன் தேவனுடைய பாவமும் மன்னிக்கப்படாது. ஆகவே ஒரே ஒரு பாவம் தான் மன்னிக்கப்படாது என்று இயேசு சுத்தாவியானவர் இங்கே கிரியை செய்கிறார் என்று நீங்கள் அறிந்தும் அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட ஒன்றை சொல்ல விரும்புகிறார், நீங்கள் அதை எதிர்த்து நிற்கிறீர்கள். இரண்டு விதமான பாவங்கள் செய்யும் பாவம். உதாரணமாக பொய் சொல்வது, அது செயல்பாடு. யாரோ ஒருவரை அடிப்பது, அது செயலினால் செய்யும் பாவம், விபச்சாரம். ஆனால் மற்ற பாவங்கள் இருக்கிறது, அவைகள் மனப்பான்மையின் பாவம். பகை, கசப்பு, பொறாமை, மன்னியாத தன்மை, பெருமை, சுயநலம் இவர்கள் இங்கு செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஒரு மனப்பான்மை. அவர்கள் பேசின விதத்தில் நாம் ஒரு கட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவதை நிறுத்தி விடுகிறார். அது நடக்கக்கூடும். இப்பொழுது முக்கியமான காரியம் என்னவென்றால், எது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்றெல்லாம் நாம் வியாக்கியானம் செய்வதல்ல. மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறேனா என்பதுதான். விளக்கம் எல்லாம் நம் முக்கியமல்ல. உதாரணமாக தாழ்மைக்கான விளக்கம் மிகவும் முக்கியமல்ல. முக்கியமான காரியம் என்னவென்றால் தாழ்மையா இருப்பதுதான். அதே போல இந்த பகுதியிலே மிக முக்கியமான காரியம் விளக்கம் அல்ல, அதைதான் அனைவர் தேடி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் என்ன என்பதை குறித்து அது மிகவும் முக்கியமான காரியம் அல்ல. ஏனென்றால் அது மிகவும் தெளிவாக இந்த பகுதியிலே சொல்லப்படும். அப்போஸ்தலர் 11:18 வசனத்தில் உள்ள வசனத்தை பார். ஆகவே பரிசுத்தாவியானவர் ஜனங்களை மனந்திரும்பலுக்கு ஏதுவாக நடத்துகிறார். உங்கள் இருதயத்திலே பாவத்திலிருந்து திரும்புவதற்கான ஒரு விருப்பத்தை நீங்கள் பார்த்தால், நீங்கள் பரிசுத்தாவியானவருடைய கிரியை இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். நீங்கள் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட நீங்கள் பாவத்தை விரோதமான பாவத்தை நீங்கள் செய்யவில்லை. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக தூஷணத்தை நீங்கள் ஸ்டாக பார்ப்பான். இப்படிப்பட்ட நபர் ஒரே ஒரு நபரை தான் நான் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். முழு காரியத்தையும் பாவத்தையும் அவன் விளையாட்டாக எடுத்துக் கொள்வான். அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். அப்பொழுது அவன் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்திருக்கிறான். நம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களை குறித்து அல்ல. பயன்படுத்துதலை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராதபடிக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற நம்பிக்கை இழந்த நுழைக்கு பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க விசுவாசம் வைக்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசக்கூடிய எந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். மீண்டும் இங்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை குறித்து பேசும் பொழுது தான் அறிந்தே வேண்டுமென்று செய்யக்கூடிய பாவம். இன்று அநேக பிரசங்கியார்கள், போலி பிரசங்கியார்கள் ஜனங்கள் மேல் கையை வைத்து அவர்களை தள்ளிவிட்டு இது பரிசுத்தாவியானவருடைய வேலை என்று சொல்லி நீங்க பரிசுத்தாவினுக்கு விரோதமாக பேசாதீர்கள் என்று ஏமாற்றக்கூடிய அநேக பிரசங்கியார்கள், ஜனங்களை பயமுறுத்தக்கூடியவர்கள். பிசாசானவனும் ஆண்டவருக்கு இப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்ன பொழுது இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே ஜனங்கள் என்னோட கூட இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசாதீர்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள், அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது நான் அவர்களை பார்த்து சொல்லுகிறேன். 1 யோவான் 4:1. அதைதான் நான் செய்கிறேன். நான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து இவைகள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறதா என்று நான் பார்க்கிறேன் வருகிறதா என்பதற்கு 4 சோதனைகள் இருக்கிறது. இயேசு செய்திருக்கிறாரா?
Deceiving spirits will flood Christendom in the last days. So here it says in verse 32 also.
இயேசு அதை போதித்தாரா?
Against the Son of Man will be forgiven. This is an amazing verse. Is not just
apostles adai seidargala apostles adai prasangithargala
speaking against him at that time and calling him the ruler of
illai endral
the ruler of demons he is saying whoever
an idu parisudhavanathilirundu vandadalla endru naan adai thalli vidugiren
whoever speaks a word against the son of man is forgiven god jesus is offering forgiveness to every single person who speaks against him what an attitude to have when we say we want to be like jesus
அது பரிசுத்தாவினிடத்திலிருந்து வந்ததா என்றால் இந்த 4 சோதனைகளிலே நான் அதை
பார்ப்பேன்.
ஆகவே நாம் பயப்படக்கூட வேண்டாம் ஆவிகளை சோதித்து பார்ப்பதற்கு. நீங்கள் இதை செய்யாவிட்டால் 1 யோவான் 4:1 நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்களாகி விடுகிறீர்கள். அப்படிதான் அநேக ஜனங்கள் அவர்கள் இந்த வசனத்திற்கு பயப்படுகிறபடியினால் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஒருவரும் உங்களை பயமுறுத்தி உங்களை வஞ்சிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். ஒவ்வொரு ஆவியையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏனென்றால் அநேக வஞ்சனைகள் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது போல கடைசி நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவிகள் எங்கும் கிறிஸ்தவத்தில் நிறைந்திருக்கிறோம். மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று 32 கூறுகிறது. அது ஒரு அற்புதமான வசனம். இது அன்று அவரை பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்த பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் 2000 அல்லது 10000 ஆண்டுகளுக்கு அவரை பற்றி தூஷணம் சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மன்னிப்பை இயேசு வழங்குகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன் என்று கூறுவார்கள். இயேசுவை போல இருப்பது என்பது என்ன? நான் இங்கு இந்த காரியத்தில் அவரை போல நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வதாகும். யார் எனக்கு விரோதமாக பேசினாலும் அல்லது எனக்கு இடையூறு செய்தாலும் நான் அந்த வினாடியே முழுவதுமாக அந்த நபரை மன்னித்து விடுவேன். ஏன் மன்னிக்கிறேன் என்றால் அவன் பேசுவதை அல்லது செய்வதை அவன் அறியாதிருக்கிறான். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவது எவ்வளவு பெரிய குற்றம்! ஆனால் பேசுகிறவன் அதை அறியாதிருக்கிறான். அவன் அதை அறிந்திருந்தானால் செய்வதற்கு துணிய மாட்டான். எனவே அவன் ஒரு ஆவிக்குரிய முட்டாளா இருப்பதால் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அப்படியே விட்டுவிட்டு நாம் மன்னிக்க வேண்டும். நாம் மத்தேயு 12:33 பார்க்கிறோம். இங்கு அவர் பேசிக் கொண்டிருந்ததை தொடர்ந்து பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் வார்த்தைகளையோ உங்கள் நடக்கைகளையோ மாற்றி வருங்காலத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் என்று கூறுவது பிரச்சனை தீர்க்காது. ஏனென்றால் அது வெளிப்படையாக சுத்தம் செய்வதாகும். தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் எப்படி அவர்கள் வேலைகளை மேம்படுத்துவது, செயல்களை மாற்றியமைப்பது என்று கருத்தரங்குகள் வைப்பார்கள். ஏனென்றால் தங்கள் வியாபாரத்தை அதிகரிக்க செய்வதுதான் அவர்கள் லாபம். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் இது பிரச்சனை தீர்க்கிறதில்லை. நீங்கள் முழு மரத்தையும் நல்ல மரமாக மாற்றினால்தான் அதன் கனிகள் நல்ல கனிகளாக இருக்கும். ஒரு மரத்தை அதன் கனிகளால் அறிய முடியும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு மாமரம் இருக்கிறது. அந்த மாமரம் மிகவும் கெட்ட மாம்பழம் கொடுக்கிறது. அப்பொழுது நீங்கள் அந்த கெட்ட காய்கள் வரும்போது அவைகளை அப்படியே வெட்டி எரிந்துவிட்டு கடைக்கு சென்று நல்ல மாங்காய்களை வாங்கி அவற்றை கிளைகளில் கட்டி தொங்க விட்டு பார்க்கிறவர்கள் எல்லாரும் உங்களுக்கு நல்ல மாமரம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்படி நீங்கள் அவர்களை ஏமாற்றலாம். இதுதான் அநேக கிறிஸ்தவர்களின் நிலையாக உள்ளது. அவர்கள் தாங்கள் ரகசியமாக செய்யும் அநேக காரியங்களை ஒழித்து விட்டு வெளியே தாங்கள் உண்மையிலே தேவபக்தி உள்ளவர்கள் போல காட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட பதிலை கூறவில்லை. நீங்கள் முழு மரத்தையும் நல்ல மரமாக மாற்ற வேண்டும். அதனால்தான் கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கெட்ட பழங்களை வெட்ட ஒரு கத்திரிக்கோளை கொடுத்தார். அதனால்தான் இஸ்ரவேலில் கொலை, விபசாரம், திருட்டு போன்ற காரியங்கள் காணப்படவில்லை. ஏனென்றால் அங்கு 10 கட்டளைகள் இருந்தது. அது கெட்ட பழத்தை உடனடியாக வெட்டும் கத்திரிக்கோள் போன்றது. ஆனால் அது மரத்தை நல்ல மரமாக மாற்றவில்லை. புதிய உடன்படிக்கையில் தேவன் அந்த கத்திரிக்கோளை எடுத்துவிட்டு இயேசு ஒரு கோடாரியோடு வந்து அந்த மரங்களின் வேர் அருகே அதை வைத்தார் என்று மத்தேயு 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கெட்ட மரம் வேரோடு வெட்டப்பட்டால்தான் கெட்ட பழத்தை கொடுக்காது. இயேசு நல்ல பழத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மரத்தை பயிரிட்டார். இப்பொழுது நீங்கள் கடைக்கு சென்று ஜனங்களை ஏமாற்றுவதற்காக நல்ல மாங்காய்களை வாங்க தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுது உங்கள் விருப்பமே ஒரு நல்ல மரத்தை வளர்ப்பதாகும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரு மரத்தை அதன் கனிகளால் நாம் அறிய முடியும். நாம் ஒரு மனிதனுடைய உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிய முடியாது. தேவன் ஒருவரே அதை இருதயத்தை அறிகிறவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் என்பது மரத்தின் வேர் போன்றது. நமக்கு மரத்தின் வேர் பற்றி எதுவும் தெரியாது. ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது அதன் வேர்களை நாம் பார்க்கிறதில்லை. ஆனால் நாம் அதன் கனியை பார்த்து அது எப்படிப்பட்ட மரம் என்பதை அறிந்து கொள்கிறோம். எனவே நாம் மனிதனுடைய இருதயத்தை பார்க்க தேவையில்லை. அந்த மரத்திலிருந்து வரும் கனியே அதை காண்பித்துவிடும். இயேசு அவர்கள் கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னார். மத்தேயு 7 அதிகாரத்தில் கள்ளத்தரிசிகளை பற்றி எச்சரிக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் வரத்தை பார்க்காமல் கனிகளை பார்க்க வேண்டும். கனிகளின் மூலம் ஒரு மனிதன் தேவபக்தி உள்ளவனா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தியானத்தை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தொடருவோம்.